சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதுதான் ஒரு மெய் கிறிஸ்தவ விடுதலையின் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். சத்தியத்தை அறியாமல் நாம் விடுதலை உள்ளவர்களாக வாழ முடியாது. அநேக கிறிஸ்தவ மக்களும் கூட விடுதலை அற்றவர்களாய் வாழுவது மிக துயரமான காரியம். அவருடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில அவர்களுடைய சுபாவத்துக்கிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவில்லை. அவர்களுடைய அநேக காரியங்களில அவர்கள் தாங்கள் செய்வது தவறு என்பதை அறிந்திருந்தும், தெளிவாக அதை தெரிந்திருந்தும் அதை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிமுறை அநேக ஆண்டுகளாக அதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவ்விதமாக நாம் வாழ வேண்டியது அவசியம் தானா? இவ்விதமாக நாம் வாழும்படியாக அடிமைப்பட்டவர்களா? இல்ல, நாம் இயற்கையாகவே அடிமைப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு அடிமை. மனிதனுக்கு அடிமை அல்ல, வேற எதற்கும் அல்ல, பாவத்துக்கும் சுபாவத்துக்கும் நாம் ஒரு அடிமை. இந்த அடிமைத்துவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒன்றே ஒன்று சத்தியம் தாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவேதான் இந்த கிருபையின் சத்தியத்தை உங்கள் மத்தியிலே தெளிவாய் போதிக்க நான் விரும்புகிறேன். இந்த கிருபையின் சத்தியம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்வீர்களானால், தெரிந்து கொள்வீர்களானால், அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாய் உங்களை வழிநடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கிருபையின் சத்தியம் என்பது இரண்டு காரியங்களை முக்கியமாய் போதிக்கிறது. ஒன்று, தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம். அவர் தேவன், இந்த உலகத்தில் சகலத்தையும் அவர் திட்டமிட்டு நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு எறும்பின் அந்த நடையை கூட அவரே நிர்ணயிக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவரே ஆட்சி செய்கிறார். அவரே தேவன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்கிற காரியம் எனக்கு எவ்விதமா உதவி செய்யும்? உன்னுடைய வாழ்க்கையில அவர் ஆளுகை செய்கிறார். நேற்று போன வாரம் பார்த்து அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய திட்டம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நேரிடவில்லை. முக்கியமாக நமக்கு எல்லாம் நல்லாக நடக்கும் பொழுது அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஒரு பாதகமான சூழ்நிலை, நாம் எதிர்பாராத நிகழ்வு, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத வியாதி, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத தோல்வியை சந்திக்கும் பொழுது நாம் சோர்ந்து விடுகிறோம். அப்பொழுது தேவன் ஆளுகை செய்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் இது எனக்கு நேரிடவில்லை. அவர் திட்டமிட்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆகவே இது ஏன் எனக்கு நடைபெறுகிறது என்பது எனக்கு தெரியாது, ஏன் நடைபெற்றது என்பது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் இதை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். ஒரு சமயத்தில் ஒரு நபர் ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக ஒரு ரயிலை பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் அந்த ரயிலில் அவர் பிரயாணம் செய்ய முடியாமல் போயிற்று. அப்பொழுது அவர் அடுத்த நாள் செய்தித்தாளை பார்க்கும் பொழுது அந்த ரயில் மோதி அநேகர் மரித்து விட்டார்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் தோல்வியை போல காணப்பட்டாலும் இது தேவனுடைய பாதுகாப்பின் திட்டம் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு காண்பிக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒருவேளை இந்த எதிர நடக்க முடியாத இந்த சத்தத்தை காலையிலெல்லாம் பயங்கரமான கூச்சல் தான். ஆனா ஒன்று, தேவன் இதை அனுமதித்து இருக்கிறார். தேவன் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பொறுமையாக இதையும் கூட கடந்து போக அனுமதித்திருக்கிறார். ஆகவே கிருபையின் சத்தியம் ஒரு பக்கம், தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் என்பதை தெளிவாக அங்கு போதிக்கிறது. இன்னொரு பக்கம், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உத்தரவாதி என்பதை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஒரு பொறுப்பாளர், ஒரு நபராய் நடக்க வேண்டியது அவசியம். தேவன் எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பொறுப்பற்ற நபராக நான் நடப்பேன் என்பதை வேதம் அங்கீகரிக்கவில்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஒரு பொறுப்புள்ள நபராய் வாழ்வது மிக அவசியமானது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தில் அதிபயங்கரமான மூன்று எதிரிகள் உண்டு. ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம், இன்னொன்று பிசாசு. இந்த மூன்று காரியங்கள் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எதிர்க்கும்படியாக போராடுகிறதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் நீ இதை கடந்து போக வேண்டியது அவசியம். இதிலிருந்து நீ விலக முடியாது. உலகம் ரெண்டு விதங்களில் உன்னை பாதிக்கலாம். ஒன்று உலகத்தின் கவலை, ஐயோ நான் என்ன செய்வேன், நான் எது செய்வேன், எப்படி நான் ஜீவிப்பேன், எனக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் விதமான பல காரியங்கள், விதமான பல பின்னடைவுகள், விதமான பல தோல்விகள், பொருளாதாரியில பாதிப்பு, உலகத்தின் கவலை. உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் அருமையான சோர்னே சோரியே, உன்னை வழி நடத்தக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவன் உண்டு என்பதை உன்னால விசுவாசிக்க முடியவில்லை. அதை குறித்து நீ வருத்தப்படவில்லை, ஐயோ நான் இவ்விதமான ஒரு அவிசுவாசியாக இருக்கிறேனே, இவ்விதமான ஒரு அவிசுவாசி என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குறித்து நீ எண்ணுவதில்லை. அதற்கு பதிலாக உன்னுடைய முழு மனதுமே உலகத்தினுடைய கவலைகளினால பாதிக்கப்படுகிறது. வியாதி, அநேக சமயங்களில் பொருளாதார பிரச்சனைகள், அநேக சமயங்களில் உறவுகளில் பாதிப்பு, அநேக சமயங்களில் பல விதங்களில் உன்னுடைய வாழ்க்கையில நீ நசுக்கப்படும் பொழுது உலகத்தின் கவலை உன்னை ஆட்கொள்ளுகிறது. உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை உன்னால விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தர் என் மேய்ப்பரானவர், நான் தாழ்ச்சி அடையேன் என்று உன்னால உறுதியாய் சொல்ல முடியவில்லை. ஆனா நீ அதற்கு பொறுப்பாளி, நீ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அது உன்னை தாக்கும், ஆனால் அதை நீ மேற்கொள்ளும்படியாக நீ தேவனுடைய வார்த்தை என்றே போக வேண்டும். அதை மேற்கொள்ளும்படியாக தேவனுடைய ஐக்கியத்தை தேட வேண்டும். அதை மேற்கொள்ளும்படியாக தேவனுடைய பிள்ளைகளின் உறவை நீ தேட வேண்டும். மற்றவரிடத்தில் ஜபத்தை நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய பொறுப்பு அது, உன்னுடைய உத்தரவாதம் அது, நீ அதை தட்டி கழிக்க முடியாது. பிசாசு இந்த ரெண்டையும் முக்கியமாக உபயோகப்படுத்தும். ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். உலகத்தின் கவலை உன்னை அமிழ்த்துகிறது. நான் என்ன செய்வேன், எது செய்வேன், என்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியம் என்ன, அநேக சமயங்களில் தொழிலில் ஏற்படுகிற பாதிப்பு, எதிர்பாராத பலவிதமான இழப்புகளின் மத்தியில் கடந்து போகங்கள், உன்னால விசுவாசியாக வாழ முடியவில்லை, உன்னால ஒரு விசுவாசியாக வாழ முடியாத சமயங்களில் எரிச்சல், கோபம், குடும்பங்கள் உறவுகளில பாதிப்பு, கணவன் மனைவி உறவுகளில, பிள்ளைகள் பெற்றோர் உறவுகளில பாதிப்பு, உன்னால ஒரு காரியத்தினால நீ பாதிக்கப்படும் பொழுது அது முழு குடும்பத்தையும் நீ அந்த இடத்துல கலக்குகிற நபராய் மாறிவிடுகிறாய். இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் எனக்கு போதாது, எனக்கு போதாது, இன்னுமாக வேண்டும். அவியானியுடைய வாழ்க்கையில விதமாக நான் என்னத்தை சேர்த்துவேன், என்னத்தை, ஐயோ அந்த மனிதர்களை பாருங்க, இந்த மனிதர்களை பாருங்க, அவர்களை போல நான் இல்லை, அவர்களை போல நான் வாழ முடியவில்லை, ஆகவே நான் இந்த உலகத்துல இவ்விதமாக நான் காணப்படுகிறேன், இவ்விதமான விதங்களில என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது, அவர்களுக்கு அது இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அநேக சமயங்களில என்ன பண்ற, உன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால உடைய வாழ்க்கையில பாதிக்கப்படுகிறது. உனக்கு ஆண்டவர் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் கூட அல்ல திருத்தில வேதனை சொல்லுகிறது, போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத குறைவை உன்னுடைய வாழ்க்கையில தேவன் சாமி அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உனை போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்குமே கர்த்தர் அவர் தம்முடைய கிருபையினால் உன்னை வழிநடத்தி வருகிறார், பலப்படுத்தி வருகிறார். எவ்வளோ காரியங்களில ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார். ஆனா நீ என்ன பண்ற, ஐயோ எனக்கு இன்னும் பத்தாது. இது உலக மனிதனுடைய வழி. தேவனுடைய பிள்ளைகள் அவிதமாக வலிவிலகி போக உண்டு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இவைகள் நிச்சயமாக பாதிக்கும். புதிய பாட்டில் வாசிக்கிற தேமா, இப்பிரபஞ்சத்தை நோக்கி ஓடிட்டாய், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான், பிரிந்து போய்விட்டான். அருமையான சோர்னேஸ்வரியே, இந்த உலகம் உன்னை நசுக்கும்படியாக எப்பொழுதும் நெருங்கி நிற்கிறது. பிசாசு உனக்கு முன்பாக உலகத்தை காண்பிக்கிறான், பல விதங்களில் உன்னை அவன் தாமே அங்கு அலைக்கழிக்கிறான். ஆனா உன்னுடைய உத்தரவாதம், நீ அதிலிருந்து விலக வேண்டும், போராட வேண்டும். நீங்க மாத்திரமல்ல, நானும் போராட வேண்டியதா இருக்கிறது. உலகமனை தாக்குகிறது, உலகமனை இழுக்கிறது, உலகத்தினுடைய காரியங்கள். ஆனா நான் போராடி அதை மேற்கொள்ள வேண்டியது. நான் மட்டுமல்ல, பவுலன் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆகவே அது உன்னுடைய பொறுப்பு. நீ பொறுப்பு அதுல தவறும் பொழுது நிச்சயமாக ஆவிக்குரிய வீழ்ச்சியை நீ சந்திப்பாய், நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போவாய், நிச்சயமாக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மெய்யான சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, விடுதலை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில நீ குழம்பின மனிதனாய் காணப்படுவாய், பயம் உனக்குள் வரும். ஐயோ நான் என்ன செய்வேன், தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, ஆனா பிசாசு பயத்தை கொண்டு வருவான். உனக்குள்ளாக இந்த காலங்களில் ஒருவேளை அருமையான சோர்ணேஸ்வரி அப்படியாக இருப்பாயானால் நீ தேவனிடத்துல சொல்லு, ஆண்டவரே என்னை மன்னியும் தாப்பனே, என்னை கிருபையாய் மன்னித்து என்னை விடுதலையாக்கும், இந்த காரியங்கள் உமக்கு அற்பமானது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்றார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். சிங்க குட்டிகள் ஒரு காலம் தங்கள் சிங்கங்கள் தங்களுடைய குட்டிகளை பட்டினி போட முடியாது. ஏன்னா அவைகள் சிங்கங்கள் ராஜா காட்டில் இருக்கிற மிருகங்களை கொன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவைகள் அறிந்திருக்கக்கூடிய பலத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆனா அந்த சிங்கங்கள் கூட பட்டினியாய் கிடக்கும். கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அருமையான சுவனேஸ்வரி, தேவனுடைய வார்த்தை, பல கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் உண்மைத்தன்மையை கண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையினை பற்றி கொள்ளக் கூடாது. விடிக்கனுடைய வாழ்க்கையில பயம் உன்னை ஆட்கொள்ளுகிறது, பயம் உன்னை பற்றி கொள்ளுகிறது. அநேக சமயங்களில ஒரு குடும்பத்தில ஒரு நபர் பாதிக்கப்படுவார், ஆனால் அந்த குடும்பம் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது. ஒரு தகப்பனோ ஒரு தாயோ பாதிக்கப்படும் பொழுது அந்த குடும்பம் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது, பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டுடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறாய், சமாதானத்தை இழந்துடுற, சந்தோஷத்தை இழந்துடுற. நீ ஒரு நடைபணத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன்னுடைய உத்தரவாதத்தை அறிந்து நீ செயல்பட வேண்டியது அவசியம். உலகம் உன்னை இழுக்கிறது, உலகம் உன்னை இழுத்து உன்னை வறியவனாக்குகிறது, உலகம் உன்னை இழுத்து உன்னை இன்னுமாக நிர்பந்தமான நிலைக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது, உலகம் உன்னை இழுத்து இன்னுமாக உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. தேவனிடத்துல போய் ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவரே கிருபையாய் மன்னியும் ஐயா. அருமையான சுவனேஸ்வரன், இந்த காலவெளில இதை நான் பேசுறேன்னு நினைக்காத, கர்த்தரோடு கூட பேசுகிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வழியை குறித்து கர்த்தரோடு கூட பேசுகிறார். அவருடைய மெய்யான சமாதானத்தின் வழியை தாமே அறிந்திருக்கிறதுனால கர்த்தரோடு கூட பேசுகிறார். தேவனுக்கு அன்பாக தாழ்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, நான் இந்த காரியங்களில் இவ்வளவு வழி விலகி போயிட்டேன், இவ்வளவு விலகி போன ஒரு நிலையில ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நான் ஒரு நடைவனத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய சத்துவம் இல்ல, ஆவிக்குரிய பலம் இல்ல. அநேக சமயங்கள தெரிந்தும் விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகம் உன்னை விதமாய் பாதித்துக் கொண்டிருக்கிறதா? இந்த நாட்களில உன்னுடைய வாழ்க்கையில உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை பாதித்துக் கொண்டிருக்கிறதா? அம்மையான சுவர்ணேஸ்வரி, தேவனிடத்துல சொல்லு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும். ஆண்டவர் சொல்றார், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்றார். ஐ வில் அப்போல் ஜீவித் தை ரைட் ஹேண்ட். ஆண்டவரே என்னை தாங்கும், நான் சொல்ற நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி அவர் சோதிக்க விட மாட்டேன்னு சொல்றார். அப்பொழுது ஏன் இன்னுமா நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏனுடைய வாழ்க்கையில இன்னும் சோர்ந்து போயிட்டு இருக்கிற, ஏனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பின்னடைவுக்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறாய். ஏன் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு உத்தரவாதம் உண்டு, கிருபையின் சத்தியம் அதான் போதிக்கிறது. தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். கத்தை சித்தமான நாலு தினத்துல ஒரு வல்லமையில ஜெப வாழ்க்கை எவ்விதமாய் கொண்டிருப்பேன் என்பது குறித்து நான் பேச விரும்புகிறேன். அம்மையால என்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடம், நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லவில்லை, ஆனா இந்த கிருபையின் சத்தியத்தின் பல காரியங்களை உண்மையாலுமே கர்த்தர் போதிக்கிற அநேக உன்னதமான சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். உன்னுடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டுமானால் இந்த கிருபையின் சத்தியம் எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்ய முடியும்? அநேகர் ஜெபிப்பதில்லை, அநேகர் ஜெபிக்க வாஞ்சை கொண்டிருப்பதில்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகம் உன்னை இழுத்து கொண்டே செல்லுகிறது. நீ ஒரு அடி முன்ன வச்சா அஞ்சடி பின்னால போற, ஒரு அடி முன்ன வச்சீனா பத்து அடி நீ பின்னால் இழுக்கப்பட்டு போய் விடுகிறாய். கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை உனக்குள்ளாக வருகிற நேரத்தில், நீ எழும்ப முடியாத நேரத்தில் ஏதாவது உன்னை பின்னிட்டு இழுக்கிறது, அப்படியே நீ இழுப்புண்டு போய் விடுகிறாய். அருமையான சோர்ணிய சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ அமிதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு உத்தரவாதம் உண்டு, உனக்கு பொறுப்பு உண்டு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகம் உன்னை அமிதமாக வேதம் சொல்லுகிறது, கேட்கிற வசனங்களை நசுக்கி போடுகிறது. எவ்வளவுதான் சத்தியத்தை நீ கேட்டாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை அறிந்தாலும், அது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க முடியாதபடிக்கு நசுக்கி விடுகிறது. இவ்வளவு உண்மை இல்லைங்களா? இவ்வளவு சத்தியம் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனா அது பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அப்படியே நசுக்கப்பட்டு போய்விடுகிறது. இரண்டாவதாக மாம்சம், இது ஒரு கழுதைங்க, இது ஒரு காட்டு கழுதை. வேதம் சொல்லுது இஸ் அ வைல்ட் டாங்கி. மிக பயங்கரமான காரியம் உலகம் இன்றைக்கு பார்க்கிற பொழுது, ஐயோ உலகத்தின் அருவருப்பை சகிக்க முடியலைங்க. ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தின் இச்சைகளுக்கு அளவில்லை. இன்றைக்கு இன்டர்நெட் இவ்விதமான பல காரியங்களினால பிசாசு இன்றைக்கு அவிழ்த்து விட்ட ஒரு காட்டு கழுதை மாம்ச இச்சை. மாம்ச இச்சை வேதமான தெளிவா சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. உடைய வாழ்க்கையில இதுல விடுதலை இல்லையா? உடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள், எவ்வளவு படித்த மக்கள் சக்கடையில விழுந்து கிடக்கிறார்கள். மாம்சத்தை திருப்திப்படுத்த முடியாத காரியம். நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பார்க்கும் பொழுதுங்க, இன்றைக்கு உலகத்துல ஐயோ மனிதனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும் பொழுது, வசதிகள், வாய்ப்புகள், பண ரீதியான பொருளாதார முன்னேற்றங்கள், ஆனா நைட் லைஃப், குடியும், விபச்சாரம், வேசித்தனமும், வயது ஒரு விளம்பல்ல. அருமையான சோர்ணியே, உன்னை மாம்சம் உன்னை அழிக்கிறது. மாம்ச இச்சை உன்னுடைய வாழ்க்கையில, கண்களின் இச்சைகள் விடுதலை இல்லை. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய காரியம் வாழ்க்கையில இல்ல. அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய விடுதலையினுடைய வாழ்க்கையில இல்ல. பிசாசு மாம்சத்தின் மூலமாக உன்னை அப்படியே நசுக்குகிறான். வெளியே நீ சொல்ல முடியல, ஆனா மாம்சத்தில் நீ ஒரு தோல்வி அடைந்த நபர். உடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? உடைய வாழ்க்கையில கண்களின் இச்சைகளினால பாதிக்கப்பட்டிருக்கியா? ஆகவேதான் பெண்கள் கூட சரியாய் உடுத்துவது அவசியம். இன்றைக்கு அருமையானே அசுத்தமான பாவங்கள் நீ உனக்கு கிடைக்கிறதுக்கு மலிவான விதத்தில் இன்றைக்கு காண்பிக்கிறது. இன்னைக்கு படிப்பறியாத மனிதர்களும் கூட இன்டர்நெட் மற்ற காரியங்களை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிறந்த அசுத்தமான காரியங்கள். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில பவுல் சார் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. பிரசங்கம் பண்றது பெருசில்ல, அது ஊழியம் செய்யறது கூட பெருசில்ல. நாகாதவனாய் போய்விடக் கூடாது. நான்டுடைய சமூகத்துல நீ பிரயோஜனம் இல்ல, உன்னையாரு என்ன ஆண்டு சொல்லிடக்கூடாது. அவளே சொல்றாரு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நான் அடக்கி ஆளுகிறேன், அடக்கி ஒடுக்குகிறேன். உடைய மாம்சத்தை அடக்கி கட்டுக்க இருக்கிறியா? சோதனை வரும், சோதனையை தவிர்க்க முடியாது. உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இச்சைக்குரிய காரியங்கள் வரலாம், ஆனால் அதுல நீ விழுந்து போகக்கூடாது. உன்னுடைய தலையின் மேல பறவைகள் பறக்கும், ஆனால் அவைகள் கூடு கட்ட விட்டுறாத, அவைகள் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட விடாத. இலக்கியத்தின வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மாம்ச இச்சையினால அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீராய் நடத்தி கொண்டு போகாதபடிக்கு அங்கே திருமணங்களுக்கு முன்பாக தகாத உறவுகளினால ஏற்படுகிற பாதிப்புகள். உடைய வாழ்க்கையில எது விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நீ உத்தரவாதி, நீ ஒரு பொறுப்பாளி, இது உன்னுடைய கடமை. நீ தேவனுடைய சமூகத்தில் போய் கதறுவது மிக அவசியம். உன்னுடைய வாழ்க்கையில் அதிலிருந்தே தப்பிக்கொள்ள முடியாது. மாம்ச இச்சைகள் உன்னை எவ்வளவாக உன்னை உன்னை உண்டாக்குறது. ஒரு கணவன் மனைவி அவளுக்கு தெரியாத விதங்களில உன்னுடைய இருதயத்தில் மற்ற ஆண்களை குறித்து என்னமோ, மற்ற பெண்களை குறித்து என்னமோ அங்கு வாசம் பண்ணுமானால் அது பாவம். உடையதயத்தில் விதமாக இச்சிக்கிற காரியங்கள் இருக்குமானால் அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ தேவனுக்கு முன்பாக உன்னுடைய சரீரத்தை அவிதமாக நீ அழித்துக் கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு முன்பாக இது பாவம். நீ விழிப்பாக இருப்பதில்ல. தாவீது தேவனுடைய மனுஷன்தான், ஆண்டவருக்கென்று வல்லமையா எழும்பின மனுஷன். அவன் யுத்த களத்தில் இருக்க வேண்டும், ஆனா யுத்த களத்தில் இல்லை. போர்க்களத்தில் ஒரு கிறிஸ்தவன் போர் வீரன். ஏன்னா அவன் எதிராக போராட வேண்டியது அவசியம். தாவீது யுத்தத்தில் இருக்க வேண்டியவன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனிடத்தில் விழிப்பாக இராமத பிடிக்க, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படாத பிடிக்க, சோதனை என்பது உன்னை மேற்கொள்ளுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விழிப்பாக இல்லை, விழிப்பாக இல்ல. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வெகு சீக்கிரத்தில் விழுந்துடுற, தோற்று போய் விடுகிறாய், தளர்ந்து விடுகிறாய். மிக சிறிய காரியம் உன்னை பாதிக்கிறது. மாம்சேச்சைகளில் மாம்சேச்ச ஒரு பயங்கரமானது. என்னை காட்டு கழுதே, இது உன்னை அதுக்கு அடிமைப்படுத்திக் கொள்ளாத. தேவனிடத்துல போய் கதறு. வேதம் சொல்லுது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. Flee from fornication. நீதிமொழிகளில் வாலிபர்கள் வாசிங்க, அவள் எவ்விதமாக உன்னை இழப்பாள், அவளுடைய உதிர்களில் இருந்து தேனை போல ஒழுகும். நீ நேசிக்கிற வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க, அவ பேசுறது தேனிலிருந்து ஒழுகிறது உதற்றிலிருந்து. ஆனா அத்தனையும் விஷம், விஷம். ஒரு பரஸ்திரி, ஒரு அந்நிய ஸ்திரீ விதமாக, அல்லது ஒரு அந்நிய மனிதன் அவன் பேசுகிற எவ்வளவு மிருதுவான வார்த்தைகளா இருந்தால் அது விஷம். உன்னுடைய கடமை ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய இருதயத்தில் அவிதமாக யாராகிலும் அவிதமாக எந்த பெண்ணை குறித்தோ அல்லது ஆணை குறித்தோ உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குமானால் தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறார். மனந்திரும்பு, உன்னுடைய பொறுப்பு. வேதம் சொல்லுது, எல்லா காவலோடு என் இருதயத்தை காத்துக்க. எல்லா காவலோடு உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக் கொள்வது அவசியம். அதில் என்று ஜீவ ஊற்று புறப்படும். உடைய இருதயம் இன்றைக்கு சீர்கட்டு போய்விட்டது. உடைய இருதயமானது அதிகமான சீர்கடுக்குள்ளாய் போய்விட்டது. அருமையான சோர்ணேஸ்வரி, உடைய வாழ்க்கையில நீ எங்கேயோ போய் நின்று கொண்டிருக்கிறாய். மனம் திரும்ப. இதுக்கு நான் என்ன மனம் திரும்ப? மூன்றாவது எதிராளி பிசாசான. பிசாசு என்பவன் எங்கேயோ இருக்கான்னு நினைக்காத, உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். அவன் உன்னில் புகுந்து செயல்பட முடியும். எபேசியர் கிணறுவோம் 5வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 17வது வசனம், 5வது அதிகாரம், புதிய பாட்டில் 268வது பக்கம், 268வது பக்கம், எபேசியர் 5வது அதிகாரம், 17வது வசனம். 16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் கொடிய காலத்தில் நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுங்களா? We live in a terrible day. என்ன நடக்கும் என்பது நிச்சயம் இல்லைங்க. வாழ்க்கையில் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது நிச்சயம் இல்லை. நாளை நம்முடையதல்ல. ஆனா அதுக்குள்ள நம்ம எவ்வளவு குதியாட்டம் போட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு வாழ்க்கையினுடைய ஒரு சிறிய காரியம். நேற்று ஒரு மனிதனோடு கூட பேசிக்கொண்டார். அவர் பெட்ரோல் பேங்க் ஓனர். அவர் திடீரென்று அந்த கார்ல இது பண்ணி வெசல் நசுக்கிதாயிட்ட. அப்ப அவரிடத்துல நான் பேசினேன். அவர் சொன்னாரு, எனக்கு சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. 43 இயர்ஸ், அவ்வளவுதாங்க, ரொம்ப வயசானவர் கிடையாது. நான் இருதாலையால போய் அங்க பார்க்கும் பொழுது மல்டிபிள் பிளாக்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அவை ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் நல்ல திடகாத்திரமானவர், நல்ல வசதி உள்ளவர். ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நினைக்கிறீங்க? மல்டிபிள் பிளாக்ஸ். எந்த நேரத்தில் என்ன வேணால் நேரிடலாம். அருமையான சுவர்ணேஸ்வரியே, வாழ்க்கை என்பது மிக குறுகிய கால வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆவிக்குரிய காரியங்களை தேடுவது பொறுப்பு, நீ தேவனை தேடுவது பொறுப்பு, அவரை விசுவாசித்து பின்பற்றுவது உன்னுடைய பொறுப்பு. நீ அதுல பின்னிட்டு போகும் பொழுது அதுல நீ நிச்சயமாக அதனுடைய விளைவை சுமக்க வேண்டியதா இருக்குங்க. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பிசாசு இந்த உலகத்துல உன்னை இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை விட்டு பின்னடையும்படியாக எப்பொழுது வெளிப்பாக இருக்கிறான். ஒரு நாட்டில் ஒரு நல்ல திறமையான ஒரு வாலிபன் ஓட்டத்தில் அவனை ஜெயிக்க ஆளே இல்லை. அந்த வாலிபனிடத்துல அந்த நாட்டு இளவரசி போட்டி போட்டான், நான் உன்னை விட நான் முந்தி ஓடி காண்பிக்கிறேன். இவ்வளவு திறமையான ஒரு பெண்ணானவள் ஓட்டத்தில். ஆகவே ஒரு நாள் குறிக்கப்பட்டது. இந்த வாலிபன் மிக திறமையாக ஓடுகிறவன். இந்த இளவரசி ரெண்டு பேரும் ஓட ஆரம்பித்தார்கள். இந்த இளவரசி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய மூன்றில் ஒரு பங்கு தூரம் போன பின்பாக அவள் கையில் இருந்து ஒரு பொன் உருண்டையை கீழே விட்டாள். இந்த வாலிபன் அதை பார்த்த பொழுது, நான் ஓடிவிட முடியும், இவளை நான் வந்துவிட முடியும் என்று சொல்லி அவன் அதை எடுக்க ஆரம்பித்தான். இன்னும் ஒரு மூன்று ரெண்டு பங்கு ஓடின பின்பாக அந்த பெண்ணானவள் இன்னொரு அங்கே பொன் குண்டை கோல்டன் பால் கீழே விட்டான். அப்ப இவன் நினைச்சான், இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை நான் ஜெயிச்சிருவேன், ஆகவே ஏன் இந்த இதை நான் விடணும், அதை எடுத்துக் கொள்ளுவேன். மூன்றாவது ஏறக்குறைய மிக நெருக்கமான சூழ்நிலை, இதுல நான் எப்படியும் முன்னேறி செல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் இன்னொரு அந்த கோல் பாலை கீழே விட்டார். அவர் இதையே விடுனென்று எடுத்துக் கொள்வாக இளவரசி முந்தி விட்டார். பிசாசு உனக்கு இந்த உலகத்துல என்ன கவர்ச்சிகள் காட்ட முடியுமோ அவ்வளவு கவர்ச்சிகளை காட்டிக்கொண்டுதான் இருக்கார். உன்னை ஏதாவது ஒரு விதத்துல இழுக்கும்படியாக அருமையால எனக்குள்ள பல யோசனை தோன்றது. அந்த ஆண்டுக்கு முன்பாக நான் அழுகிற, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் இதை செய்து உம்மை துக்கப்படுத்திடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்துக்கு நான் புறம்பாய் போவேன், ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தவறி போக வழி விலை போகக்கூடிய நபர் ஐயா, என்னை விலைக்கீறலும் காத்துக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் கதறுகிறேன். அது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய உத்தரவாதம். நீ தேவனை நோக்கி ஜெபிப்பது உன்னுடைய உத்தரவாதம், நீ வேதத்தை வாசித்து பின்பற்ற உன்னுடைய உத்தரவாதம். அதுல தவறும் பொழுது அதனுடைய விளைவை நீ அறுப்பாய். இன்னைக்கு அது நல்லதை போல காணப்படலாம். பிசாசு உனக்கு பொன் குண்டுகளை போல சில சமயங்களில கொஞ்சம் காசை வீசுவான், கொஞ்சம் பணத்தை வீசுவான், கொஞ்சம் புகழை வீசுவான், கொஞ்சம் மாம்ச இச்சைகளை வீசுவான், மற்ற உலக கவலைகளை வீசுவான். அவனுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஒன்றை உனக்குன்பாக போடும் பொழுது நீ பின்னடைந்து விடுகிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டை இப்படித்தான் இருக்கு இல்லையா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லையா? எவ்வளவு காலங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நீ கேட்டிருக்கிற, ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே. ஆவிக்குரிய வாழ்க்கையில தைரியமாய் நீ பேசக்கூடிய ஆவிக்குரிய தைரியம் இல்லையே. சத்தியத்தை அறிகிற அந்த விடுதலை வாழ்க்கை உன்னிடத்துல இல்லையே. ஏன் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பில்லை, ஜாக்கிரதை இல்லை? வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு. எபேசியருக்கள் நிருபத்துல ஆறாவது அதிகாரத்துல தேவனுடைய வாசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆறாவது அதிகாரம், எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல, கடைசியாக புதிய பாட்டில 269 பக்கத்துல, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவனுடைய பலத்தினால் எடை கட்டப்படுவது அவசியம். நீ கர்த்தருக்காக காத்திருந்து புது பலனை பெற்றுக் கொள்வது அவசியம். அநேக சமயங்களில நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த காரியத்துல உதவி செய்யும். அவருடைய சத்துவத்தில் நீ பலப்படு. அஞான சுவர்ணேஸ்வரே, அவருடைய சத்துவம் உன்னை பலப்படுத்தும் பொழுது நீ மிகப்பெரிய நபராய் காணப்படுவாய். நீ இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவனாய் காணப்படுவாய். பிசாசு உன்னை பல விதங்களில நசுக்கடிக்கிறான். உன்னுடைய பல காரியங்களில வேதம் சொல்லுது, வேதத்தை பற்றிக் கொள்கிற, வசனங்களை பற்றிக் கொள்கிற வாழ்க்கை, ஜப வாழ்க்கை. ஆதி திருச்சபையில பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்து, இது கர்த்தருடைய வசனம், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்யோனி ஐக்கியத்துல பிசாசு என்ன பண்ணுவான், உன்னை பிரிப்பான், எப்பவுமே பிரித்துக் கொண்டே இருப்பான், உன்னை இணைய விடமாட்டான். பிசாசுக்கு தெரியும் உன்னை இணைந்தானே பலப்படுவாய், ஆகவே அந்யோனி ஐக்கியத்தை அவன் விளக்க செய்வான். தேவனுடைய பிள்ளைகளோடு உறவு கொள்கிற காரியத்தை அவன் பிரிப்பான். தெரியும், ஒரு நாலு எருது இருந்த பொழுது ஒரு சிங்கம் கொன்று அழிக்கும்படியாக விரும்பினவள், நான்கும் இருந்த பொழுது ஒன்றும் முடியல. அங்கே ஒரு நரி போய் தந்திரமாக ஒவ்வொரு எருதுகிட்ட சொன்னது, பார் அந்த எருது நல்லா சாப்பிடுது, நீ இப்படி மெலிஞ்சிருக்கிறைய. நான்கு எருதினிடத்தில் நான்கையும் தனித்தனியாய் பிரித்த பின்பாக சிங்கம் போய் ஒவ்வொன்றாக அடித்து கொன்று போட்டது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க முடியாத பிசாசு எப்பொழுது உன்னை பிரிக்க பார்ப்பான், உன்னை பிரித்தெடுத்து உனக்குள்ள என்ன நம்பிக்கை எடுப்பனா, நல்லா வாழ்ந்துடும், ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு பலன் உண்டு, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் இதுமாக. பவுலே சொல்றார், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபி, தயவுசெய்து நான் ஒரு ஊழியர், எனக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பல போராட்டங்கள் உண்டு, பல சாத்தானுடைய தந்திரங்கள் உண்டு. போன ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலுமே எனக்கு பிரசங்கிக்கவே முடியலைங்க, அப்படியே வேர்த்து கொட்டுது, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வேர்த்து கொட்டுது, தொடைக்க முடியல, என்னால முடிக்கவே முடியல. ஒருவேளை அநேகர் பார்த்தீங்களே, ஒரு 45 minutes அதோடு முடிச்சுட்டேன், அவ்வளவுதான், குடிச்சு தண்ணி குடிச்சு பேசாம உட்கார்ந்து. ஒருவேளை லாஸ்ட் மினிட்னு கூட எனக்கு பயம் இல்லை, ஆனா அவ்வளவுதான் முடியும். சாத்தான் பயங்கரமா தாக்குறதை பார்க்க முடிகிறது. அவையாலே தயவுசெய்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அவை ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட மாட்டான், ஒருவருக்கொரு நேசிக்க விட மாட்டான், ஒருவருக்கொரு கசப்பான உணர்வுகள், வெறுப்பான உணர்வுகளை கொண்டு வந்து ஏதாவது ஒருத்தனை பிரிக்க பார்ப்பான். அவருடைய சத்துவத்தை நீ பலப்பட விடவே மாட்டான், உன்னை தாழ்த்த விட மாட்டான். பெருமை அநேக சமயங்களில நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் இணையக்கூடாதபடிக்கு, அந்த எபேசியர் 6:11 வேதம் என்ன சொல்லுகிறது, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. யூ மஸ்ட் பி ஸ்ட்ரென்தன்ட், பலப்பட்டது அவசியம். உன்னை எந்தெந்த விதங்களில் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசாசு இழுப்பாங்க. சொல்லுவான், நீ ஆண்டவரை தேடலாம், பார் உனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு அது இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லி கடைசியில உன்னை நரகத்துல கொண்டு தள்ளு மட்டுமா பேசாம இருக்க மாட்டாங்க, கடைசியில நரகத்தில் கொண்டு போய் தள்ளு மட்டுமா. யூ ஆர் டூ பிஸி, உனக்கு ரொம்ப வேலை இருக்கு, முடிஞ்சா பார்க்கலாம், பரவாயில்ல, நீ நல்லா தான் இருக்கிற, நீ எல்லாவிக்குரிய மனுஷன், அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற தந்திரங்களுக்கு கடக்கன் அடங்காது, கோடிக்கணக்கான தந்திரங்கள். குடும்பங்களில பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் பொறுத்து போகும், ஏன் பிசாசு தூண்டி விடுவான். யோபுவின் மனைவி போல கத்தரை தூஷித்து ஜீவனை விட, நீ என்ன பக்தி, ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், இருவருமாக இணைந்து ஜபிக்க முடியல. கத்தரை வா விசுவாசு, பிசாசு இன்னைக்கு குடும்பங்களில தாண்டவம் ஆடுகிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னால விளங்கிக் கொள்ள முடியல, ஒரு நிதானம் இல்ல. கனவி மனைவி பேசினா நீ கூட பேசுற, கணவன் பேசினா மனைவி நீ கூட பேசுற, பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க, பிசாசுக்கு கொண்டாட்டமா இருக்கு, பொறுமை இல்ல, நிதானம் இல்ல. பிசாசு நம்முடைய பாவ சுபாவத்தை தூண்டி விடுவான். அருமையான சோர்ணேஸ்வரியே, ஞானமுள்ள ஒரு பிள்ளைகளா நம்ம வாழ முடிவதில்லை, உடைய வாழ்க்கையில ஜபிக்க முடியல, ஜபிக்க பிசாசு விடமாட்டான். 18 என்ன வாசிக்கிறோம், எபேசியர் 6:18, முன்னால நமக்கு நேரம் இல்லை, வேதம் தெளிவா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபிக்க உனக்கு ஜாக்கிரதையா நீ இல்லைங்க. ஜபிக்கணும்னா பிசாசு விட மாட்டான், இன்னைக்கும் ஜபம் போராட்டம் தான், எல்லா பரிசுத்தவான்களும் ஜபிக்க மாத்திரம் பிசாசு விட மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுடுவான், முழங்கால் மட்டும் முடங்க விடவே மாட்டான்.
எல்லா பரிசுத்தவான்களுடைய போராட்டம் என்ன? மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட. ஜெபிக்க மாத்திரமே விட மாட்டான்.
வேதம் தெளிவு, உங்கள் கவலையெல்லாம் விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விடமாட்டான். குடும்ப ஜெபம் விடமாட்டான். குடும்ப பலிபடு இடிக்கப்பட்டுருச்சு.
சில சமயங்களில் தவறலாம், ஆனா குடும்ப பலிபீடம் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பே இல்லைங்க. யூ ஆர் இன் கிரேவ் டேஞ்சர். எந்த சூழ்நிலை எந்த விதத்தில் பிசாசு தாக்குவான் தெரியாதுங்க. யார் மூலம் குடும்பத்தில், பிள்ளைகள் மூலம், மனைவி மூலம், கணவன் மூலம், எங்க எப்படி தாக்குவான், என்ன ஆபத்து வரும் தெரியாது, எந்த விதத்தில் பிரச்சனை வரும் தெரியாது.
சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. பிசாசு ஜபிக்க விட மாட்டான். ஆகவே உலகத்தோடு நீ போராட வேண்டியதுதான். மாம்சத்தோடு போ. உலகம் உன்னை இழுக்குது. பணம் 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 பணம், உனக்கு என்னதான் இருந்தால் திருப்தி இல்லை, இல்லைன்னா கவலை. அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, இதே உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எல்லாம். உனக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் உன் குறைவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார்னுட்டு சிறைச்சாலை இருக்கிற பவுல் எழுதுகிறாரு. அவர் போய் பேசுறாரா, என் குறைச்செல்லாம் சொல்லல, உன் குறைவுகள் எல்லாம். அருமையான சுவர்ணேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னுடைய குறைவுகளில் எப்படி உதவி செய்யறார் நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் வளரும். நிறைய சமயங்களில் என்னுடைய தேவையின் மத்தியில் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எப்படி எனக்கு உதவி செய்தார், அப்படி சொன்னவர் எப்படி போய் பேசுவார், முடியாத வேளையில் அவர் எனக்கு செய்தாரு, இது ஆண்டவர் தானே செய்தாரு, இது வேற யாரு செய்தது, ஏன் இந்த காரியத்திலும் நான் ஏன் ஆண்டவர் என்ன நம்ப கூடாது. உனக்கு பொறுப்பு உண்டு, நீ நம்ப வேண்டியது, போராட வேண்டியது அவசியம். நல்ல போராட்டத்தை போ, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியா, நீ போராட, நீ தூங்கின முடிஞ்சு போச்சு. சீஷர்கள் தூங்கினார்கள். போர் சேவகர்கள் இயேசுவை பிடிக்க வந்து அவமா சிதறோட துணியெல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனாலே பிசாசு பயங்கரமானவன். போன வென்ஸ்டே சாத்தானை பற்றிய ஒரு வெளிப்படுத்த விஷயத்தை பேசும் பொழுது, பிசாசு ஒன்று தெரியுங்க, அவன் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணவே விட மாட்டான். அவன் தன்னை வெளிப்படுத்த அவன் ஒளியின் வேடம் தரிச்சு தான் வருவான். உன்னை நல்ல ஒளியக்காரர் போல அவர் வருவார். அங்கே பார்த்தா நல்லா கூட்டம் நல்லா இருக்கு, ஒளியின் வேடம் தரித்து தான் வருவான். இந்த பைபிளை வச்சுட்டு தான் வருவான், வேற எங்கேயும் வரமாட்டான். அவரு நல்ல ஊழியக்கார், நல்ல பிரசங்க நல்லா இருக்கு, நல்ல அருமையா பேசுறாரு. ஆனால் வேதம் போதிக்கிற சத்தியத்தின் வெளி காரியங்களை அவர்கள் போதிப்பதில்லை. தந்திரம கள்ள உபதேசம். ஒளியின் வேடம் தரித்து கொண்டு வந்து உங்களை ஏமாற்றுவான். ஏமாந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பொறுப்பு தான், நீ தவற முடியாது. நீ தவறுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பார். ஆண்டவர் கேள்வி கேட்பார். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆதியாகமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு உன்னிடத்தில் கேள்வி கேட்கிற ஒரு நாள் உண்டு. நீயும் நானும் மறிக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. உன்னிடத்தில் அவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் கேள்வி கேட்பாரு. அவர் ஜீவனுள்ள தேவன். ஏதோ வாழ்க்கையில உனக்கு எல்லாம் தெரியுன்றதுனாலயோ, அல்லது நீ விரும்புகிறபடி இது என்னுடைய வாழ்க்கை, நான் விரும்புகிறபடி வாழுவேன்னு சொல்லி நீ நினைக்காத. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக கேட்பார்.
ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 11 3:11, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கிருட்சத்தின் கனியை புசித்தாயோ. நான் சொன்ன இதை செய்யக்கூடாது. நீயும் நானும் ஏன் ஆண்டவரை அதங்க வச்சீங்கன்னு கேட்கறதுக்கு உரிமை இல்லைங்க. நீ புசிக்காதன்னா புசிக்காத. அன்றைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா அது கீழ்ப்படி. அது உன்னுடைய உத்தரவாதம், உன்னுடைய பொறுப்பு. உனக்கு அதுல நடக்க முடியல, தேவனிடத்துல போய் கர்த்தாவே எனக்கு பலன் இல்லையா, இந்த சோதனை மேற்கொள்ள பலன் இல்லையே, உலக கவலை அழுத்துகிறதே எனக்கு பலன் இல்லையே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய தாழ்த்து கெஞ்சு. மாம்ச இச்சை உன்னை மேற்கொள்ளும்படியாக, கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை
அங்கு உன்னை மேற்கொள்ள முடிய பிரயாசப்படுதா? கர்த்தரிடத்தில் போய் கதறு, நிக்காத, ஓடு, அந்த இடத்துல நிக்காத, சோதனை இருக்கிற இடத்துல நின்னா ஒளிஞ்ச. தாவீது அவிதமாக யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷர் ஒப்புரிக்கின் மேல உலாவ போறாங்க. நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அது இது சேர்ந்து நீ கொண்டாட பார்க்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில தூங்கி கொண்டிருக்கிறியா? உறங்குற உன்னை பார்த்து எழும்பு ஆண்டவர் சொல்றார். தாவீது உப்பரிக்கையின் மேல உலாவுகிறான். அங்கே ஞானம் பண்ணுகிற ஞானம் பண்ணுகிற ஸ்திரீ, குளிக்கிற ஸ்திரீ பார்க்கிறான். விலகி ஓடி இருக்க வேண்டாமா? ஐயோ, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. விலகி ஓடி இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல எப்படி ஒரு பாவம், எப்பவுமே பாவம் வந்து ஒரு செயின் போலங்க, அதை பார்த்துட்டு இருக்கிறான். இச்சை, இவன் அதிகாரம் இருக்குது, இவனுக்கு ராஜா நானு. கூப்பிட்டான், யார் அங்க ஒரு ஸ்திரீ குளிக்கிற, அவளை கூட்டிட்டு வா. இவன் ராஜா அதிகாரத்தினால அங்க போன உடனே அவள் அழைக்கப்பட்டு வந்தால் அவளோடு பாவம் செய்தான், துணிகரமா செய்தாங்க, துணிகரமா பாவம் செய்தான். கடைசியில இவன் பாவம் செய்ததுனால அவள் கற்பந்தரித்தாள். இவன் வெக்கப்படுற ராஜா அதுக்கு ஒரு தந்திரம் பண்றான். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைதான் இவன், தேவனுக்கு பிரியமான பிள்ளைன்னு சொன்னான். அவன் என்ன தந்திரம் பண்றான் பாருங்க, அவன் கர்ப்பமாயிட்டா, இந்த கர்ப்பத்தை எப்படி மறைக்கிறது? அந்த அவளுடைய கணவன் பத்சபேல் என்ற அந்த பெண்ணனுடைய கணவன் அங்க யுத்தத்தில் இருக்கிறான். அங்க செய்தி அனுப்புறான், அவனை வர சொல்லு. இவனுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால எதை வேணாலும் செய்யறான்னு செய்யறான். ஆண்டவர் விட்டுட்டாரு, அவனை வர்றான் உரியா. அவன் வந்து அவனுக்கு நல்லா குடிக்க கொடுக்கறான். பாவி தாவீது ஒரு பெரிய துரோகி. இவன் குடிக்க கொடுத்து வீட்டுக்கு போ, நீ அங்க போய் என்னுடைய மனைவியோடு இரு, அப்ப இது மறைக்கப்பட்டு போயிரும். ஆனா இந்த மனுஷன் உரியாங்கிறவன் அவன் சொன்னான், என்னுடைய சகாக்கள் எல்லாம் யுத்தத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் என்னுடைய மனைவியோட போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் போக மாட்டேன், வேற வழியே இல்ல. தாவீது தடுமாறான், என்னடா இது, இந்த மாதிரி அவனை அங்க வீட்டுக்கு போக சொல்லி பாவம் செய்து இந்த காரியத்தை மறைச்சிடலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டான். அவன் கையிலேயே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தான், இந்த உரியாவ யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால நிறுத்திடு, முன்னால நிறுத்திட்டு ஏன் அவன் பின்னால எல்லாம் போயிருங்க, இவன் அடிக்க சாகட்டும். அந்த தளபதி எழுதி கொடுக்கறான் லெட்டர். அந்த லெட்டரை இவன் உண்மையா எடுத்துட்டு போறான். ஏன் தன் ராஜா கொடுத்த லெட்டர் அதை பத்திரமா கொண்டு போறான் தளபதி ஏற்ற கூட? என்ன ஒரு துரோகி பாருங்க. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு என்னால் போவாங்க, பாவத்துக்கு அளவே கிடையாதுங்க. அதை கொண்டு போய் பயபக்தியா தளபதியின் இடத்துல கொடுக்கறான். தளபதி பிரிச்சு பார்த்து அதுல இருக்கு உரியாவ முன்னால நிறுத்தி அவனை சாகடி. பாவ உரியா அதே விதமாக முன்னால நிறுத்தப்பட்டு கொல்லப்பட்டானுங்க. கொல்லப்பட்ட உடனே இவன் ராஜா இல்ல, அவளை அழைத்து வா, தன்னை மனைவியா கொண்டுட்டான். என்ன ஒரு கொலைகாரன் அவன், ஒரு விபச்சாரன், ஒரு கொலைகாரன், அவ்வளவு பெரிய துரோகம் செய்யக்கூடிய. நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் பாவத்துல போயிட்டானா அவனுக்கு நிறுத்தக்கூடிய வலிமை? ஆண்டவரா நிறுத்தினாலும் இவளை இவர் வழியே கிடையாது. நாத்தான் வேல் ஆண்டவர் அமிச்சார் தீர்க்கதரிசிய. தாவீது ஏறக்குறைய 6 மாசத்துக்கு மேல இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க பாவி. நாத்தான்வேல் போய் சொன்னா மெதுவா, இவன் அதிகாரம் இருக்கனால, ராஜாவா இருக்கனால என்ன வேலை செய்வான்றதுனால ஓமையா சொல்றான். ராஜா ராஜா, ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது, ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன ஆட்டை ஒரு 7 மனுஷன் தன்னுடைய குழந்தைய போல வளர்த்துட்டு இருந்தான். இந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்தார். இவனுக்கு எத்தனையோ ஆடு இருக்கு, எத்தனையோ மாடு இருக்கு, பக்கத்து வீட்டில் ஒரு 7 தன்னுடைய சொந்த குழந்தைய போல வளர்த்தின ஆட்டை எடுத்து வெட்டி இவனுக்கு விருந்து பண்ணி போட்டான். தாவீது கோபம் வந்துருச்சு, அப்படி யாரு இந்த பொல்லாத மனுஷன், யாரு? நாத்தான் வேஷன், நீ தான் பார்த்திருந்தாள், நீ தான், உனக்கு எத்தனை மனைவி வைப்பாட்டி இருக்கு, அந்த 7 உரியாவின் மனைவியை கெடுத்து நீ குடிச்சவராக, என்ன ஆச்சு தெரியுங்களா? அதுக்கு பின்னால தாவீதின் வீட்டில் கலவரங்க. அப்சலோம கொன்னாங்க தேவனா. அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பினான். அங்கே அவனை ஓட ஓட அவன் நீளமான முடி, அவனுடைய சொந்த தளபதி போ வேகமா குதிரையில கோவேறு கழுதியில போகும் பொழுது அவனுடைய முடி மரத்தில் மாட்டிக்கொண்டு தொங்கின வேளையில அம்பு எய்தப்பட்டு சாகடிச்சான். அவன் சொந்த மகனை மகளை எபச்சாரி போல நடத்தினான். பாவம் நீங்கலைங்க, குடும்பத்தை விட்டு பாவம் நீங்கலைங்க. ராஜா தனக்கு அதிகாரம் இருக்குன்னு செஞ்சான், ஆனா ஆண்டவர் அவன் அடிச்சாரு அடிச்சாரு. அதனால தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுங்க, பயப்படணுங்க. நீ உத்தரவாதிங்க, நீ பொறுப்பாளி. இன்னைக்கு உனக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குனால நீ இன்னைக்கு பாவம் செய்யறன்னு நினைக்கிறியா? நீ அதை அறுக்கணும், அறுக்கணும், தெரிஞ்சுக்கோ. நீ அதை 30, 60, 100 அறுக்கணும். தேவனை மாற்ற ஏமாற்ற முடியாது. தாவீது 51 சங்கீதத்தை போய் வாசிங்க, கதறான். பாவம் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா அதனுடைய விளைவை ஆண்டவர் அறுக்க செய்தார்கள். பாவம் செய்யறது இஸ் வெரி காஸ்ட்லி பேமெண்ட், வெரி காஸ்ட்லி பேமெண்ட். நிறைய சமயம் நான் ஜெபிக்கிறேன், ஐயோ ஆண்டவரே, என்னுடைய வாலிப பாவங்கள் என்னுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை தாக்கி அழிக்க வேண்டாம் ஆண்டவர், அது பாதிக்க வேண்டாம், மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய சந்ததியின் பாவம் என்னை தாக்கி மேற்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. கதற வேண்டிய காலத்தில் இருக்கிறங்க, உன்னை உனக்கு உன்னை பிள்ளைகளுக்காக நீ அழ வேண்டிய காலம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அன்னுடைய பேர பிள்ளைக்கு அழாதவர்கள் ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழை, உங்களுக்காக உங்க பிள்ளைகள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இந்த காலையில நான் இந்த இடத்துல நடந்து ஜெபிச்சேன், அழுதேன், ஜெபித்தேன், ஆண்டவரே கிருபையாயிரங்கும், கிருபையாயிரங்கும். அருமையான சுவர்ணேஸ்வரியே, தேவனோடு விளையாடாத, உனக்காக கல்வாரியில தன்னைய பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த கிரயத்தை நீ, அந்த ரத்தத்தை உன் கால் கீழே போட்டு மிதிக்கிற நீ பாவம் செய்யும் பொழுது, அது எனக்கு வேண்டாம், என் பாவத்தை கழுவும் இயேசுவின் ரத்தம் எனக்கு வேண்டாம், அந்த சிலுவை எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு பரபாஸ்தான் வேண்டும், பரபாஸ்தான் எனக்கு வேண்டாம், அவனை சிலுவையில் அறையன்னு சொல்ற கூட்டத்தில் நீ ஒரு ஆளு. என்னமே அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ரத்த பழி எங்க மேல, என்னுடைய பிள்ளைகள் மேல விழுட்டுன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா? கிபி 70 சரித்திரம் இருக்கிறது. ரோம அரசாங்கம் எருசலேமை பிள்ளைகளை தரமட்டுமாக்கி கொன்று குவித்தது. பாவம் பாவம் தாங்க, பாவம் விஷம். இன்னைக்கு பார்க்கும்போது உனக்கு இனிமையா இருக்கு, ஆனா நீ அறுக்கும் போது அதனுடைய கசப்பு மிக பயங்கரம். சிலுவையை நோக்கி பார், இயேசுவே நீ சிந்தன ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும்னு சொல். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இறக்கம் பெறுவான். கதறு, உன்னுடைய வாலிப பாவத்தை பாவங்களுக்காக கதறு, அவைகளை உன்னுடைய பிள்ளை உன்னுடைய பேர பிள்ளையுடைய மடியில் ஆண்டவர் கேட்கறதுக்கு முன்னால கதறு. செபி அதுவே கிருபையின் சத்தியம். ஒரு பக்கம் தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவன், சகலத்தையும் நிர்ணயித்திருக்கிறவன். என்னுடைய விரல் கை இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா அது அவர் நிர்ணயித்திருக்கிறான். இந்த புத்தகம் இப்படி இருக்குன்னா அப்படித்தான், சர்வேகாதிபத்தியம். ஆனா உனக்கு பொறுப்பு உண்டு, ரெண்டுமே தேவை, ரெண்டுமே தேவை. உடைய வாழ்க்கையை சிந்தித்து பரமையான சுவர்ணேஸ்வரிய, கத்தர் இந்த நாளில் உன்னோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்தித்து பார், உன்னை ஒப்புக்கூட ஆண்டவரே, என்னை மன்னியம் ஐயா, என்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பங்களின் பிரச்சனை சமாதான காரணம் நான் தான், நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம். நான் மனம் திரும்பாம துணிகரமா போயிட்டு இருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கும், கண்களை நிச்சய மாம்ச திணிச்சு என்னை விடுதலையாக்கும். பிசாசு என்னை அப்படியே ஏமாத்துறான், ஒளியின் வேடம் தரிச்சு வர்றான், உனக்கு நல்லதை போல சொல்றான், நீ அப்படி இருக்கலாம், எல்லா ஆவிக்குரிய நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, உன பிரித்தெடுத்து கொன்று விடுவான், ஆத்மாவை அழிக்கிறான், அவன் கொலை பாதகன் அவனுக்கு பேர். ஜெபிப்போமா. கிருபை நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஜீவன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசு கொலை பாதகன், ஆத்மாவை கொல்லும்படியாக விழிப்பாக இருக்கிறான். அவை ஆண்டவரே பேசும் ஐயா, நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தரவாதி, நாங்கள் தவறுவோமானால் அது நாங்கள் அறுக்க வேண்டியது. கீழ்ப்படியாமைக்குரிய பலன் இருக்கிறது. வேதம் ரெண்டையுமே போதிக்கிறது, கிருபையின் சத்தியம் என்பது இதுதான். ஆகவே நான்
ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டியதுடைய பொறுப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையதானா நான் பொறுப்புள்ளவனாக வாழ வேண்டியதனுடைய கடமை. ஆவியானவரே பேசும், ஆவியானவரே இந்த அருமையான மக்களோடு கூட பேசும். இன்றைக்கு கேட்கிற சத்தியத்துக்கு அவர்கள் அதை விட்டு விடுவார்கள் அல்ல. ஒரு நாள் நீ அவர்களை கணக்கு கேட்பேன். நான் அன்றைக்கு உன்னோடு கூட நான் பேசினேன், இந்த நாளை நீர் அவர்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார். அதில் எழுதியிருக்கிறது இந்த நாளின் பிரசங்கம் அவருடைய இருதயங்களில் எழுதி வைத்திருக்கு. ஒருவேளை அங்கே கேட்டு மறந்திருக்கலாம், கேட்காம போயிருக்கலாம், எங்கேயோ ஏதோ நினைப்பா இருந்திருக்கலாம், ஆனால் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அவைகள் திறக்கப்படும், கணக்கு கேட்கப்படும். சிலுவையில் உண்மையை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பை நாங்கள் வேண்டாம் ஆண்டவரே, புறக்கணிக்க வேண்டாம். இயேசுவே எங்களை மன்னியும் ஐயா, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த ஆயக்காரனை போல நாங்கள் செவிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டு, நாங்கள் வழி விலகி போயிட்டோம், நாங்கள் எங்கேயோ விலகி போய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், மன்னியும் ஆண்டவரே. கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.